அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்தஹு. மூரார்பது மைஸ்கிரீன் தனது 202வது பதிவான பூண்டியல் என்கிற சுருக்குப்பை விங்ஸ் டு சேவ் மணி என்கிற கட்டுரைக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கிறது. 1980களில் மூரார்பாது. வெளிநாடுகளில் வாழ்வோர் தன் குடும்பத்தாருக்கு பணம் அனுப்ப பெரும் முயற்சி எடுக்க வேண்டும் என்பார்கள். பூண்டியல் என்கிற முறையில் வெளிநாட்டில் ஒரு குறிப்பிட்ட நபரிடம் அல்லது குழுமத்திடம் அந்த நாட்டு பணமாக கட்டி தன் வீட்டு முகவரி மற்றும் உரிய நபர் யார் என குறிப்பு அளித்து வீட்டுக்கு கடிதம் எழுதிவிடுவார்கள். அன்புள்ள மனைவிக்கு, அம்மாவுக்கு அல்லது அப்பாவுக்கு, நான் நம் ஊர் பணத்திற்கு ₹5000 அனுப்பி வைக்கிறேன், வீட்டிற்கு விசாரித்து வருவார்கள், பெற்றுக்கொண்டவுடன் எனக்கு கடிதம் எழுதுவோம் என தகவல் இருக்கும். பெரும்பாலும் அந்த கடிதம் வருவதற்குள் அப்படியான பணம் வந்து இருக்கும். அழுக்கு லுங்கியில் ஊர் வரும் நபர் டீ கடை பக்கம் ஒதுங்கி, அஸ்ஸலாமு அலைக்கும், ஒரு தகவலாக வந்திருக்கேன், இங்கே ஹபீபுல்லா கோசாலி ஹபீபுல்லா பாய் வீடு எங்கே இருக்குங்க, பல்லேசல் பக்கம் கருவாட்டு வீதினு சொன்னாங்க என்பார். நம்மூர் முண்டாசு பாய் உஷாராகி விடுவார். பதில் தருவதற்கு பதிலாக ஏகப்பட்ட கேள்விகளை அள்ளி வீசுவார். பாய் நம்ம பாய் தான், ஆமாம் நீங்கள் யார், என்ன விஷயமா அவரை தேடுறீங்க, மாப்பிள்ளை விடுங்களா, இல்லை வேறு எதுவும் கொடுக்கல் வாங்கல் வில்லங்கம்மா என இழுப்பார். இல்லைங்க பாய், பாய் நமக்கு சவுதியில் பழக்கம், ஒரு 8 வீட்டை பார்த்துட்டு வாங்கன்னு சொன்னார், அதான் வேற எதுவும் இல்லை, நல்ல விஷயம்தான் என்பார் வந்தவர். ஓ அப்படியா, நீங்கள் நம்ம அபிபுல்லா பாயோட அங்கே ஒன்றா வேலையில் இருக்கீங்க, சவுதியில் எங்கே என அடுத்த கேள்வி விசுவார் நம்ம முண்டாசு பாய். இட்டையை உருன்னு ஒரு உறிஞ்சி உறிஞ்சி, அங்கே தமாம்னா தமாமேவா இல்லை பக்கமா, அல்கோ பாருங்க பாய், சரி நீங்கள் ஒரு டீயை போடுங்க, நான் இந்தா இப்போ வரேன் என விசாரித்து வந்தவரை இன்னொரு பாயின் கண்காணிப்பில் விட்டுவிட்டு அபிபுல்லா பாயின் டீ கடையிலிருந்து நேராக பள்ளிவாசல் வீதி வந்து குறுக்கு சந்தில் தெற்கே நுழைந்து கருவாட்டி வீதி அடைந்து பின் கிழக்காக நடந்து கோசாலி ஹபீபுல்லா பாய் என்கிற எங்கள் வீட்டினை அடைவார் அந்த முண்டாசு பாய். வீட்டில் காலை வேளையில் அம்மாவும் தாதியும் தோட்டத்தில் மாட்டுத் தொழுவத்தில் வேலையில் இருப்பார்கள். வீதியில் அடைக்கப்பட்டிருந்தத முள்வேலியின் படலை நீக்கி உள்ளே வரும் முண்டாசு பாய் தாதி ரம்ஜான் பீவை காண கிடைத்ததும், அஸ்லாம் அலைக்கம் பாகுனராபோ என இவ்வாறாக ஒருவர் வந்து விசாரிப்பதாக கூறி அவரை அனுப்பலாமா என சம்மதம் கேட்பார். பதில் சலாம் கூறி என் அம்மா அம்மாஜியிடம் கலந்த பின், வர சொல்லுங்க, நாம் என்ன கடனாக வாங்கியிருக்கோம், வரட்டுமே இன்ஷா அல்லா என தாத்தி ரம்ஜான் பி சம்மதம் தருவார். பின் அந்த முண்டாசு பாய் மேற்கே போய் வடக்கு சந்தி எடுத்து பள்ளிவாசல் கடந்த பின் கிழக்காக சாலை தாண்டி அபிபுல்லா பாய் டீ கடை அடைவார். தேடி வந்தவரிடம், அங்கே ஒரு தெரு போகுதா, அதுதான் கருவாட்டு வீதி, அந்த முள்ளு செடி தாண்டின உடனே ஒரு மொத கூற வீடு தான் நம்ம கோசாலி ஹபீபுல்லா வீடு என்றவர், இருங்க நானும் வரேன் என உடன் வருவதாக கூற தேடி வந்தவர், வேண்டாம் வேண்டாம் பாய் என மறுத்து தனி ஆளாக வீடு அடைவார். வந்தவர் அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்லி, ஹபீபுல்லா பாய் வீடுங்களா என்பவர், தப்பாக நினைக்காதீங்கம்மா, பாய் பேர் முன்னாடி இன்னொரு பேர் சொல்கிறாங்களே அந்த பேர் என கேள்வி கேட்டு நிற்பார். என் தாத்தி அம்மாவோ இன்னொரு பேரா, கோசாலி ஹபீபுல்லான்னு சொல்லியிருப்பாங்க என்றவர், ஆமா நீங்கள் என்னை கேள்வி கேட்க, ஒன்றும் இல்லை கொஞ்சம் ரூபாய் இங்கே தர சொல்லியிருக்காங்க, அதுதான் என்பவர் ஒரு துண்டு சீட்டு எடுத்து, பெரியம்மா உங்கள் பேர் என கேட்க, ரம்ஜான் பி, நான் ஹபீபுல்லாவோட அம்மா என்பார் தாத்தி. அப்புறம் வீட்டில் உங்கள் பேர் என கேட்கையில் என் மருமாவை பேர் அம்மாஜி என சொல்லி வைப்பார். நல்லது, ஏன்னா இப்படி தான் போன மாதம் லக்கினாக்கேம்பட்டியில் ஹுசைன்னு சொன்னாங்க, வீடு மாதிரி ரூபா கொடுத்துட்டேன், ரெண்டு ஹுசைனா, ரெண்டு பேரும் சவுதியில் வேலை பார்க்குறாங்க, அதுதான் என்றவர் பணம் கொடுத்து 5000 ரூபாய் சரியாக இருக்காதா என எண்ணி பார்த்து கொள்ள சொல்லிவிட்டு வீட்டில் தர முற்படும் டீ அல்லது கூழ் வேண்டாம் என சொல்லி, தப்ப நினைக்காதீங்க இப்படி வர்ற இடத்துல வாய் எதுவும் நினைக்க மாட்டோம் என கூறி இப்படியாக பணம் வாங்கி கொண்டதாக ஒரு கடிதம் எழுத சொல்லிவிட்டு கிளம்பி விடுவார். உண்டியல். உண்டியல் என்றால் நமக்கு தெரிந்தது நாம் சிறுவயதில் காசு செருக்கும் உண்டியல்தான். சிறுகு சிறுகு செருக்கும் உண்டியல் காசுகள் ஒரு நாளில் 100-200 ரூபாய் அளவிற்கு வளர்ந்து நிற்கும். அந்த உண்டியல் நமக்கு சேமிக்கும் பழக்கத்தை நமக்குள் விதைக்கும். உண்டியல் என்கிற வார்த்தை வெளிநாட்டில் வேலை பார்க்கும் தொழிலாளர்களிடையே மிக மிக பிரபலம். அக்காலத்தில் வங்கிகள் அவ்வளவாக பெருக்காத அந்த 1980களில்தான் தான் உழைத்து ஈட்டிய பணத்தினை தன் குடும்பத்தாருக்கு அனுப்ப மிக சில வழியிலே இருக்குமாம். டிமாண்ட் டிராஃப்ட் என்கிற கேட்பு வரைவலை. இதற்கு தான் இருக்கும் நாட்டின் வங்கியில் தான் யாருக்கு பணம் அனுப்ப விரும்புகிறாரோ அவரது பெயரில் வரைவலை எடுத்து அனுப்ப வேண்டும். மேலும் அந்த நபருக்கு வங்கியில் கணக்கெண் இருப்பதும் கட்டாயம். அப்படியாக பெறப்படும் வரைவோலையினை வங்கி கணக்கில் செலுத்தினால் அது செலுத்தப்பட்டவரின் வங்கி கணக்கில் வரைவோலைக்கான பணமதிப்பினை பெற குறைந்தது 7 வேலை நாட்கள் எடுக்கும் என்கிறார்கள். 2. உண்டியல். தான் வேலை செய்யும் நாட்டில் தான் தரும் அந்த நாட்டின் பணத்திற்கு ஈடான ரூபாய் மதிப்பிலான பணத்தை நம் வீட்டில் அல்லது நாம் கூறும் நபரிடம் செலுத்தி விடுவார்கள். இதுவே அக்காலத்தில் மிக அதிக புழக்கத்தில் இருந்த முறை என்கிறார்கள். இன்னும் சில முறைகளாக ஈடான பணத்திற்கு தங்கம் கூட தரப்பட்டதாக கூறப்படுகிறது. சில நேரங்களில் மருமகளிடம் பணத்தட்டுப்பாடு வருகையில் குடும்பத்தின் தேவையை பூர்த்தி செய்ய அழுக்கப்படுவது சுருக்குப்பை ஆகும். சுருக்குப்பை கிராமத்து பாட்டிகளின் சேவிங் பேங்க். அங்குதான் அவர்கள் தங்கள் பிள்ளைகளின் நலன் கருதி சில்லறைகளை நாணயங்களாக சேமித்து வைக்கிறார்கள். அதனால்தான் பாட்டிகள் அதை பாதுகாப்பாக தங்களின் இடுப்பு பகுதியில் பத்திரப்படுத்துகின்றனர். இடுப்பின் ஓரம் இருக்கும் இடம் தெரியாமல் தொங்கும் சுருக்குப்பைகளின் உள்ளே என்னென்ன இருக்கிறது என்பது அவர்களுக்குத்தான் தெரியும். ஒவ்வொரு சுருக்குப்பைக்குள்ளும் பொருளோ பணமோ இருக்கிறதோ இல்லையோ, ஆனால் நிச்சயம் ஒரு கதை இருக்கத்தான் செய்கிறது. கிமு கிபியை போல சுருக்குப்பைக்கும் காலம் பிரிக்கலாம். ஆம், சுருக்குப்பைகள் ஒவ்வொன்றும் நாளைய நாட்களில் நமக்கு ஞாபகப்படுத்தி கொண்டே இருக்கின்றன. சுருக்குப்பைகள் பல வண்ணங்களில் இருக்கும். அந்த கயிறு முளைகளில் முக்கோண டிசைன்கள் வேறு கொடுத்து தைத்திருப்பார்கள். அதே பைகளின் ஓரகயிற்றின் நுனியில் பல்குத்தும் குச்சிகள் இரும்பில் இருக்கும். அதில் ஒன்றை பல்குத்தி பல்லிடுக்கில் இருக்கும் வெற்றிலை பாக்கு எடுக்கவும் எல் போன்ற ஷேப்பில் இருப்பதை காது குடையவும் பாட்டிகள் வைத்திருப்பார்கள். கால்கவுளி வெற்றிலை 2 ரூபாய்க்கு பாக்கு என வாங்கி சுருக்குப்பையை கர்ப்பவதி போல வைத்து இருப்பது பாட்டிகளின் தலையாய கடமை. கிராமப்புறங்களில் திருவிழாக்கள் என்றால் பாட்டிகள் உடனே புது புது சுருக்குப்பைகளை வாங்கி புறப்பட்டு விடுவார்கள். அதுதான் அவர்களுக்கான தீபாவளி போல. 2-3 பைகளை வாங்கி வைத்து கொண்டு வெற்றிலை பாக்கு சுண்ணாம்பு டப்பா புகையிலை சில்லறை காசு என இஷ்டத்துக்கு அழுத்தி வைத்து விடுவார்கள். சுருக்குப்பை கிழிந்த பிறகு இன்னொன்றை மாற்றி அழகு பார்ப்பது பாட்டிகளின் வழக்கம். ஏதாகிலும் ஒரு பாட்டிக்கு ஒரு சுருக்குப்பையை ஒரு பட்டுநூல் இழையை வாங்கிவிட்டால் அவரின் சந்தோஷத்தை அளவிட்டே சொல்ல முடியாது. சில பாட்டிகளால் இந்த சுருக்குப்பையை கூட வாங்க முடியாமல் போகும் வறுமையும் உண்டு. ஓரப்பற்களில் ஒட்டியிருக்கும் வெற்றிலை காரியை சுன்று விரலால் தட்டி எடுத்தபடி உட்கார்ந்திருக்கும் சமயமெல்லாம் அதை தடவி தடவை பார்ப்பார்கள். பாட்டி அத்தனை விருப்பம் போல சுருக்குப்பை மேல் அவளுக்கு, அதுவும் கண்போன பின்பு சில பாட்டிகள் சுருக்குப்பையை திறந்து அதில் இருக்கும் பொருளை தொட்டு பார்த்து எடுத்து தருவது ஆச்சரியம்தான். சில வயதான தாத்தாக்களும் சுருக்குப்பை வைத்திருப்பார்கள். அதிகமானவர்களுக்கு இந்த சுருக்குப்பைகள் ஒரு பாதுகாப்பு பெட்டகமாகவே பயன்படுகின்றன கிராமங்களில். பாட்டிகளின் வாழ்க்கையில் மறக்க முடியாத பொருட்களில் சுருக்குப்பை கண்டிப்பாக இடம்பெறும். ரோட்டோரங்களில் வியாபாரம் செய்யும் எண்ணற்ற பாட்டிகளுக்கு தங்கள் இடிப்பில் தொங்கிக் கொண்டிருக்கும் சுருக்குப்பை தான் கசானாவாகின்றன. இதற்கெல்லாம் ஒருபடி மேலே போய் வசதி படைத்த வீட்டு பாட்டிகள் நகைகள் கூட சுருக்குப்பையிலேயே வைத்துக் கொள்வதுண்டு. சிறு பிள்ளைகள் தெருவில் வந்து போகும் ஐஸ் வண்டியை பார்த்து ஐஸ் கேட்டு அழும்போதெல்லாம் பாட்டியின் சுருக்குப்பை தான் அவர்களின் அழுகியை தேற்றி ஆறுதல் படுத்த ஆதரவாய் வந்து நிற்கும். அவ்வப்போது அதனால் பதுங்கியிருக்கும் சில்லறையோடு மேலும் தன் பேரப்பிள்ளைகளுக்காக வாங்கி வைத்திருந்த தின்பண்டங்களை பாட்டி அங்குதான் பாதுகாத்து வைத்திருந்து கொடுக்கிறாள். எண்ணற்ற குடும்பங்களில் வயதானவர்களை யாரும் மதிப்பதே இல்லை. சில நேரங்களில் அவர்கள் மனம் புண்படும்படியாக பேசிவிடுவதும் நடந்து விடுகிறது. இந்த சமயங்களெல்லாம் மனம் வருந்துகிற பாட்டிகளுக்கு ஆதரவாய் இருப்பது அவர்களின் சுருக்குப்பை மட்டும்தான். அந்த ஊன் விழுந்த உடம்பின் இடுப்பு பகுதியில் தொங்கிக் கொண்டிருக்கும் சுருக்குப்பையையும் பாட்டியைப் போலத்தான் சில நேரம் சுருக்கமாகவே தென்படும் நம் கண்களுக்கு. இப்படி வயதானவர்களின் வாழ்க்கையில் பிரித்து பார்க்க முடியாத பின் இணைப்பாகி போன சுருக்குப்பையின் காலம் முடிந்து போய்விட்டது என்றே கூறலாம். இருப்பினும் இன்றைய சூழலுக்கு ஏற்ப விதவிதமான நேரத்தில் புதிய வகையிலான பௌச்சுகள் பயன்படுத்தப்படுகின்றன. இவையெல்லாம் சுருக்குப்பையின் மறுவடிவம் என்றே கூறலாம். இருப்பினும் பேருந்து நடத்தினரிடம் சில்லறை கொடுப்பதற்காக ஒவ்வொரு முறையும் ஜாக்கெட்டில் கையை விட்டு பர்சை எடுத்து சில்லறை கொடுக்கும் கலாச்சாரத்திற்கு சுருக்குப்பை எவ்வளவோ தேவலாம் என்றுதான் சொல்ல வேண்டும். பாட்டியின் சுருக்குப்பைகளில் இருந்துதான் திருடும் பழக்கம் சிலருக்கு ஆரம்பமாகிறது. நம்முடைய ஒவ்வொருவர் வாழ்க்கையிலும் இப்படியான ஏதாவது ஒரு சம்பவம் நிச்சயம் நடந்திருக்கும். இப்போதும் சுருக்குப்பையை பற்றி நினைக்கும் போதெல்லாம் அந்த ஆள்காட்டி விரலில் அப்பியிருக்கும் சுண்ணாம்போடு வெற்றிலை பாக்கை குதப்பியபடி பாட்டி ஒரு முறை நம் கண்முன்னே வந்து போவது உண்மைதான். சேமிப்பு. உண்டியல் மூலம் சேமிக்க பழகிய நமக்கு இன்று சேமிப்பு என்ற பழக்கமே அந்நியமாகி போனது. அப்படியான சேமிப்பினை மீண்டும் பல்பொருள் அங்காடிகள் நமக்கு கற்றுத்தருகின்றன. மூரார்பாது விங்ஸ்மார்ட். கடந்த 1/1/2026 மூரார்பாதுவில் விங்ஸ்மார்ட் பல்பொருள் அங்காடி திறப்பு விழா கண்டது. விங்ஸ்மார்ட் என்கிற பல்பொருள் அங்காடியின் மூல நோக்கமே அடக்க விலையில் இருந்து தள்ளுபடி விலையில் பொருட்கள் என்பதாக இருந்தது. என்ன பெரிய தள்ளுபடி கொடுத்து விடப்போகிறார்கள்? 2 அல்லது 3% தள்ளுபடி இருக்கலாம். 1000 ரூபாய்க்கு பொருட்கள் வாங்கினால் 20 ரூபாயோ அல்லது 30 ரூபாயோ கழிவு கிடைக்கும். அதில் என்ன பெரிய சேமிப்பு வந்து விடப்போகிறது என நினைத்தேன் நான். பில்லிங் கவுண்டரில் அதிக நேரம் இருக்க வேண்டிய சூழலில் 360 மகல்லாவின் அத்தனை சமுதாய மக்களில் பெரும்பாலானவர்கள் ஒரு பொருளின் அதிகபட்ச சில்லறை விலை என்ன, இங்கு என்ன விலை என ஒப்பீடு செய்து தமக்கான சேமிப்பு என்ன என கணக்கீடு செய்கிறார்கள். உதாரணமாக ஒரு பாட்டியம்மா, நாங்கள் இந்த எண்ணெய் 60 ரூபாய்க்கு வாங்குவேன், நீ 50 ரூபாவோ என்னமோ சொல்கிற, இங்கே விலை அதிகமாக கம்மியாக என்கிற தன் பாட்டிக்கு, ஐயோ பாட்டி அங்கே தான் விலை அதிகம், இங்கே கம்மி பாட்டி என பாடம் எடுத்தார் ஒரு பேத்தி. அப்போது தான் எனக்கு புரிந்தது, 2-3% அல்லாமல் 2% மேலாகவும் 10% மேலாகவும் பொருட்கள் தள்ளுபடி விலையில் கிடைக்கிறது. இது அவர்களுக்கான மறைமுக சேமிப்பாகிறது. அதே நேரம் ஒரு பாபி கூறுகையில், நான் சும்மா பார்த்து விட்டு போகலான்னு தான் வந்தேன், இங்கே எவ்வளவு பொருளுங்க இருக்கு, அதான் 1-2 எனக்கு தேவையான பொருட்கள் எல்லாத்தையும் வாங்கிட்டேன் என செலவழியாகவும் சாமானிய மக்களை மாற்றி விடுகின்றன இது போன்ற பல்பொருள் அங்காடிகள். ஒரு பெரும் செல்வந்தர் ஒரு பல்பொருள் அங்காடியின் உள்ளே நுழைந்தார். அவரை கண்டுகொண்ட பல்பொருள் அங்காடியின் நிர்வாகம் அவரை மிக சிறப்பாக வரவேற்றனர். அங்காடி முழுவதும் சுற்றி பார்த்துவிட்டு ஏதும் வாங்காமல் வெறுவினே வெளியேறினார். பாதி தூரம் போன நிலையில் அவரது கார் ஓட்டுநர் தாழ முடியாது அவரிடம் கேட்டார், ஐயா ஒரு விஷயம் கேட்கலாங்களா, தப்பாக நினைக்கக்கூடாது என்றார். அடா கேளு, ஏன் தயங்குற என்றார் செல்வந்தர். நீங்கள் இந்த மாதிரி கடைக்கெல்லாம் போனதில்லை, நீங்கள் போனீங்க பெருசாக வாங்கிட்டு வருவீங்கன்னு பார்த்தா வெறுங்கையோடு எதுவும் வாங்காமல் வந்திருக்கீங்களே, அப்புறம் எதுக்கே அந்த கடைக்கு போனீங்க என கேட்க, அது ஒன்றும் இல்லை, எனக்கு தேவையே இல்லாத பொருட்கள் எவ்வளவு இருக்குன்னு பார்த்துட்டு வந்தேன், அவ்வளவு தான் என முடித்து கொண்டார். மேலே கூறப்பட்டவை ஒரு நகைச்சுவைக்காகத்தான் என்றாலும் அதில் ஒரு உண்மையும் இருக்கவே செய்கிறது. சர்க்கரை முதல் உப்பு வரை, சாக்பீஸ் முதல் பேனா வரை, அரிசி முதல் பருப்பு வரை, பால் முதல் பன்னீர் வரை, வீட்டிற்கு தேவையான அடிப்படை உணவு மற்றும் பொருட்கள் என அத்தனையையும் சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை அவரவர்களுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைப்படும் என பார்த்து பார்த்து கொள்முதல் செய்து வைத்திருந்தாலும் வருவான் ஒருவன், பாய் கோழி குண்டு இருக்கா என கேட்டு, நான் பாய் 1 ரூபா கோழி குண்டு, அது கூட இல்லையா, அப்புறம் என்ன பெரிய கடை பெரிய திறப்பு விழா என கோழி குண்டு கிடைக்காமல் பல்பொருள் அங்காடியை வார்த்தைகளால் சிதைத்து விட்டு போவான். பல்பொருள் அங்காடிகள் சில நேரம் வாடிக்கையாளர்களால் உரிமையாளர்களையும் வார்த்தைகளால் சேர்த்தே சிதைத்து விடுகின்றன. 360 மைஸ்கிரீன் அட்மின் மற்றும் டீம்.